புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவாக இந்திய கடலோர பாதுகாப்பை உறுதி செய்வதில் கடல் படைக்கு உதவக்கூடிய விதமாக 1977 பிப்ரவரி 1 கடலோர காவல்படை உருவாக்கப்பட்டது. இது கப்பல் படையுடன் இணைஞ்சு செயல்படக்கூடிய ஒரு காவல்படை. இதனுடைய தலைமையகம் பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது. அதை தவிர மும்பை, சென்னை, கொல்கத்தா, போர்ட் ஃபிளேர், காந்தி நகரில் மண்டல தலைமையகங்கள் இருக்குது. கப்பல், ரோந்து படகு, போர் விமானங்கள் இந்த மாதிரியான பணியிடங்கள் இந்த பாதுகாப்பு பணியில் இருக்குது. நாட்டோட கடலோர எல்லையை பாதுகாக்கிறதும், நீரெல்லைகளை கட்டுப்பாட்டுக்களை வச்சிருக்கிறதும், கடல் வளங்களை பாதுகாப்பது, கடற்வழி குடியேற்றத்தை கண்காணிக்கிறது, மீன்களுக்கு பாதுகாப்பு வழங்குறது, இந்த மாதிரி பல பணிகளில் இந்த கடலோர காவல் படை இணைந்து செயல்பட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு வந்து இந்திய கடலோர காவல்படை தினத்தை முன்னிட்டு மதுரை அமெரிக்கன் கல்லூரி முதுநிலை மற்றும் பொருளாதார ஆராய்ச்சித்துறை உதவி பேராசிரியர் மற்றும் இணை NCC அதிகாரி சீனியர் லெப்டினன்ட் டாக்டர் டி செல்வகுமார் அவர்கள் இந்திய கடலோர காவல்படையின் சிறப்புகள் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடனுரையா அனுபவர் புதுகை பன்மலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயனடையுமாறு புதுகை பன்மலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். என் பெயர் முனைவர் தாவன செல்வகுமார், உதவி பேராசிரியர், முதுகலை மற்றும் ஆராய்ச்சி பொருளாதார துறை மற்றும் தேசிய மாணவர் படை கடற்படை அதிகாரி No. 1 துணை பிரிவு 2 நேவல் NCC யூனிட் அமெரிக்கன் கல்லூரி மதுரை. நான் கடந்த 15 இந்த ஆசிரிய பணியினை மேற்கொண்டு வருகிறேன். மேலும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பையும் உறுதியையும் நம்பிக்கையும் கொடுக்கும் இந்த தேசிய மாணவர் படையில் கடந்த 2019 நான் சேர்ந்தேன். பின்பு முறைப்படி 90 காந்தி, அதாவது மகாராஷ்டிராவில் உள்ள NCCOTA நேஷனல் கேடட் கார்ப்ஸ் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் 90 முறைப்படி பயிற்சி முடித்து பின்பு சப் லெப்டினன்ட் என்ற NCC நேவி ஆஃபீஸர் என்ற கிரேட் நான் பெற்றேன். குறிப்பாக இந்த NCCயில் நான் சேர்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், நான் விருதுநகர் VHMSN கல்லூரியில் பயிலும் பொழுதே NCC ஆர்மி விங்கில் நான் இருந்தேன், இதன் காரணமாகும். மேலும் எனக்கு சீருடை பணியில் சேர வேண்டும் என்பது மிக ஆர்வமான ஒன்று. இதன் அடிப்படையில் நான் எங்களது கல்லூரியில் இந்த தேசிய மாணவர் படை அதிகாரியை நான் தேர்வு செய்தேன்.
ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு அறிமுகம் வந்து கொடுத்தீங்க சார். இப்ப இந்திய கடலோர காவல் படை தினம் அப்படின்னு ஒரு தினத்தை நம்ம கடைபிடிக்கிறோம், அதுக்கு என்ன சார் காரணம்?
இன்று நாம் வந்து இந்திய கடலோர காவல் படை தினத்தை வந்து அனுசரிக்கிறோம். என்னன்னா, இந்திய கடலோர காவல் படை தினம் வந்து ஆண்டுதோறும் பிப்ரவரி 1 அனுசரிக்கப்படுகிறது. 1977 இந்திய கடலோர காவல் படை, அதாவது இந்தியன் கோஸ்ட் கார்டு நிறுவப்பட்டதை நினைவுகூரும் நாள். இதன் முக்கிய நோக்கம் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் இந்தியாவின் கடலோர மற்றும் கடல்சார் நலன்களை பாதுகாப்பதில் இந்தியன் கோஸ்ட் கார்டின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை கொண்டாடும் விதமாக நாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல்படை தினம் அனுசரிக்கிறோம். இந்திய கடலோர காவல்படை என்பது இந்திய ஆயுதப்படையின் துணை பிரிவாகும். குறிப்பாக இந்தியாவின் கடல் வளங்களை பாதுகாக்கும் பொருட்டு இது உருவாக்கப்பட்டது. இது துணை இராணுவ பிரிவுகளை ஒத்ததாகும். ஆனால் அவற்றை போல் அல்லாமல் கடலோர காவல் படை பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயற்படும் அமைப்பாகும்.
பொதுவா இந்த இராணுவ பிரிவு அப்படின்னு சொல்றப்பவே அதனுடைய பயிற்சிகள் ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படின்னு நம்ம பொதுவா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். வரக்கூடிய இளம் வீரர்களுக்கு அதனுடைய பயிற்சிகள் ஏன் ரொம்ப கடுமையானதாகவே இருக்கு, அதுக்கு என்ன சார் காரணம்?
சீருடை பணியில் அப்படின்னாலே வந்து பிசிக்கல், அதாவது உடம்பை வந்து திடப்படுத்துவது, மனதை திடப்படுத்துவது. உடம்பையும் மனதையும் திடப்படுத்துவதற்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய ஆற்றல்களை வளர்ப்பதற்காகவும், எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பதற்காகவும் அவர்களுக்கு காலை 5 மணி முதல் இருந்தே பல்வேறு வகையில், குறிப்பாக அதிகாலையில் பிடி என்று சொல்லக்கூடிய அந்த பயிற்சியினையும், அதற்கு பின்பு அவர்களுக்கு பரேடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயிற்சியையும், அதற்கு பின்பு அவர்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, அதே மாதிரி கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதே மாதிரி பல்வேறு விதமான அறிவு சார்ந்த விஷயங்களையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது அவர்களுடைய திறமையை வளர்ப்பதற்கு மிக ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஊன்றுகோலாக அமைகிறது. குறிப்பாக அனைத்து விதமான தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை, மேலும் துணை ராணுவ படையில் எல்லாவற்றிலும் இந்த இளைஞர்கள் சேர்வதற்கு மிக முக்கியமான தகுதி அவர்களுடைய உடற்தகுதி. குறிப்பாக அவர்களுக்கு 1500 மீட்டர் அந்த ஓட்ட தூரம், மேலும் பல்வேறு விதமான கயிறு ஏறுதல், தடை தாண்டுதல் போன்றவற்றில் அவர்கள் திறம்பட இருக்கும் பொருட்டே அவர்கள் இந்த பல்வேறு விதமான இராணுவ பணிகளிலும், துணை இராணுவ பணிகளிலும், மத்திய அரசின் பல்வேறு விதமான படைகளிலும் அவர்களால் சேர முடியும். ஸோ இதன் பொருட்டு அவர்களுக்கு கடுமையான பயிற்சியினை நம்மளுடைய கல்லூரியில் NCC மட்டும் இல்லாமல், அவர்கள் NCC முகாமிற்கு சென்றாலும், ஒருவேளை இப்பொழுது இருக்கக்கூடிய அக்னிபாத் இந்த ஸ்கீமில் அவர்கள் சென்றாலும், அவர்களுக்கு அரசு இராணுவ பயிற்சி எவ்வாறு கொடுக்கிறார்களோ அதே மாதிரி அவர்களுக்கும் பயிற்சியினை கொடுத்து அவர்களின் திறமனை மேம்படுத்துகிறார்கள். இந்திய கடலோர காவல் படையில் வந்து 10ஆம் வகுப்பு முதல் கிட்டத்தட்ட MBA பட்டதாரிகள் வரைக்கும் இங்கு ஏராளமான வேலை வாய்ப்புகள் நம்மளுடைய இந்திய அரசால் இந்த கடற்படையில் வழங்கப்படுகிறது. குறிப்பாக 10th முடித்தவர்கள், 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள், 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள், டிப்ளமோ பாலிடெக்னிக் முடித்தவர்கள், ITI தொழில் பயிற்சி முடித்தவர்கள், இன்ஜினியரிங் பிரிவுகளில் பல்வேறு மெக்கானிக்கல் இந்த மாதிரி பிரிவுகளிலையும், MBA முடித்தவர்களுக்கும் MCA முடித்தவர்களுக்கும், கல்லூரியில் இளங்கலையில் அறிவியல் புலத்திலும் கலை புலத்திலும் அவர்களுக்கு தனித்தனியான வேலை வாய்ப்புகள் இந்த கடற்படையில் உள்ளன. அதை நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும், உணர முடியும் என்றால், நாம் வேலைவாய்ப்பு செய்தியின் மூலமாகவோ அல்லது தினசரி நாளிதழின் மூலமாகவோ அல்லது அரசினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கடற்படை இணையதளங்களின் மூலமாகவோ நாம் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்குடைய இளைஞர்களுக்கு கடற்படையில் நேவிக் ஜெனரல் டூட்டி, யான்ட்ரிக் மெக்கானிக்கல், யான்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ், சீமேன் போன்ற பல்வேறு விதமான பணிகள் நம்மளுடைய இந்திய கடற்படையில் உள்ளன. இதற்கு 18 வயதிற்கு மேல் உள்ளவர்களாகவும், 22 வயதிற்கு கீழ் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். மேலும் SC ST 5 ஆண்டுகள் மற்றும் OBC 3 ஆண்டுகள் என வயது தளர்வும் வழங்கப்பட்டுள்ளது. கடலோர காவல் படையின் தகுதி 10 அல்லது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், குறிப்பாக நேவிக் ஜெனரல் டூட்டி. நேவிக் டொமஸ்டிக் பிளான்ஸ்க்குமே இந்த அரசனுடைய அனுமதி பெற்ற கல்வி நிலையங்களில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். இவர்களுக்கு ஊதியமாக ஜெனரல் டூட்டிக்கு 21,700 ரூபாயும், மேலும் யான்ட்ரிக் பணிக்கு 29,200 ரூபாயும் மாதமாக சம்பளமாக பெறுவார்கள். இதனுடைய செலெக்ஷன் மெத்தட், அதாவது எப்படி வந்து அவர்களை தேர்வு செய்தார்கள் அப்படின்றா, ரிட்டன் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, இனிஷியல் மெடிக்கல் எக்ஸாம், ஃபைனல் மெடிக்கல் எக்ஸாம், ஃபைனல் மெரிட் லிஸ்ட் போன்ற வகையான தேர்வு மூலமாக அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்பணிக்கு விண்ணப்ப கட்டணமாக SC ST பிரிவினர் தவிர மற்ற நபர்கள் 250 செலுத்தி விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் அரசினுடைய இந்தியன் கோஸ்ட் கார்டு இணையதள முகவரிக்கு சென்று, அதாவது joinindiancoastguard.cdac.in என்ற இணையதளத்தில் அவர்கள் விண்ணப்பிக்கலாம். சீருடை பணி என்றாலே அது மாநில அளவிலான காவல் பணியாக இருந்தாலும் சரி, மத்திய அளவிலான காவல் பணியாக இருந்தாலும் சரி, மத்திய இராணுவ பணியாக இருந்தாலும் சரி, அதே போல் கடற்படையாக இருந்தாலும் விமானப்படையாக இருந்தாலும் துணை இராணுவ படைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு மிக முக்கியமான தகுதி என்னவென்றால் பிசிக்கல், அவருடைய உடற்தகுதி. அவருடைய உடற்தகுதியின் அடிப்படையிலே அவர்களுக்கு பல்வேறு விதமான சீருடை வேலை வாய்ப்புகள் இன்று நம்முடைய இந்தியாவில் கொட்டி கிடைக்கின்றன. குறிப்பாக 12th முடித்தவர்கள், 10th முடித்தவர்கள், ஐடிஐ முடித்தவர்கள், டிகிரி முடித்தவர்கள் 19 வயசுல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு ரெகக்னைஸ்ட் ஜாப்புக்கு போகணும் அப்படின்னா அது நிச்சயமாக ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் தான் இருக்க முடியும் அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அதையும் குறிப்பாக இந்த 19 முதல் 22 வயது வரை, 18 வயது முதல் 22 வயதுக்கு கீழே உள்ளவர்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது கட்டாயம் வேணும். இது மட்டும் இல்லாமல் அவங்க பிசிக்கல் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதே மாதிரி அவங்களுடைய டேலண்ட்டு, அவங்களுடைய எபிலிட்டி, அவங்களுடைய டிசிப்ளின், ஒழுக்கம், இது எல்லாமே குறிப்பாக வந்து இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து அந்த டிசிப்ளினை வந்து கரெக்டாக கொண்டு வருவாங்க. இதுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து 90 நாள் அந்த விக்ரஸ் ட்ரைனிங்கில் இருக்கிறப்ப எங்களை காலையில் 4 மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க, நைட்டு வந்து அந்த பேரக்கில் போய் தூங்க போகிறதுக்கு நைட்டு 11 மணி ஆகும். நாங்கள் 8:30 சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபாலின் போட்டு ஒரு 1 ஹவர் அந்த உயர் அதிகாரிகள், கமாண்டன்ட்டு, அதே மாதிரி கம்பெனி கமாண்டரு, அவிதார் இன்ஸ்பெக்டர் எல்லாமே வந்து பேசுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஆளுமையை தீர்மானிக்கக்கூடியது, அவங்களுடைய ஆளுமையை மேலும் மேலும் அதிகரிக்க செய்வது. அதனால் இவங்களுக்கு பல்வேறு விதமான தகுதியை வந்து வளர்த்து கொண்டால் மட்டுமே இந்த சீருடை பணியில் சேர முடியும். அவ்வாறு அந்த சீருடை பணியில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த லைஃப் அப்படிங்கிறது மிகவும் ஒளிமயமாக வந்து இருக்கும்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இப்ப இந்திய கடலோர காவல் பணியில சேர்ந்து அதனுடைய பயிற்சிகளை முழுமையாக பெற்ற ஒரு கடலோர ஒரு இராணுவ வீரருக்கு என்ன மாதிரியான பயன்கள் வந்து கிடைக்கும், அவருக்கு என்ன மாதிரியான பணி வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த பயிற்சியினுடைய முடிவில், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
இந்த பயிற்சியினுடைய முடிவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10ஆம் வகுப்பு முதல் MBA முடித்த மாணவர்கள் அனைவருக்கும் கலைத்துறையிலோ அறிவியலையோ இல்லை ஐடியிலையோ இவங்களை முடிச்சோம், அதாவது 10ஆம் வகுப்புலேருந்து MBA வரைக்கும் டாக்டர்ஸ் MBBS முடித்தவங்களுக்கும் அந்த கடற்படையில் வந்து அந்த வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்கு. பட்டத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த தொழில்நுட்ப பிரிவுகளுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து இந்த கடலோர காவல் படையில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இது போக இவங்களுக்கு பெனிஃபிட், அந்த குறிப்பிட்ட அந்த ட்ரைனிங் பீரியட் முடிச்சதுக்கப்புறம் அவங்க ரெகுலரைஸ் ஆகிறாங்க. ரெகுலரைஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ், அதாவது இந்தியன் ஆர்மியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்னால் இருக்கோ, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ, நேவியில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ, இது எல்லாமே வந்து இவங்களுக்கு இந்த வசதிகள் ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க. குறிப்பாக கேன்டீன் கார்டு, அதே மாதிரி ட்ராவல் கன்செஷன், அதே மாதிரி அந்த பென்ஷன் ஸ்கீம், CPS கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் இது அலோவ் பண்ணுறாங்க, அதே மாதிரி மெடிக்கல் லீவ் அலோவ் பண்ணுறாங்க, அதே மாதிரி அந்த நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் பேங்க்ல வந்து லோன் ப்ரியாரிட்டிஸ் நிறைய கொடுக்குறாங்க இவங்களுக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து நிறைய வசதிகள் வந்து இவங்களுக்கு வந்து குறிப்பாக இந்த சீருடை பணியில் இருக்கிறவங்களுக்கு, இராணுவ பணியிலையோ அதே மாதிரி கடற்படை பணியிலையோ இந்த ஏர்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய வசதிகள் நம்மளுடைய இந்திய அரசால வந்து கொடுத்துருக்காங்க.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இப்ப நம்மளுடைய இந்திய கடலோர காவல்துறையில என்ன மாதிரியான பிரிவுகள் செயல்பட்டு வருது சார்?
இந்திய கடலோர காவல் பிரிவுல கிட்டத்தட்ட நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 வகையான முக்கியமான பிரிவுகள் இருக்கு. அதுல முதல்ல கடற்படை, 2வது பொதுப்பணி பிரிவு அலுவலர்கள், 3வது வானூர்தி செலுத்தி மாலுமி, 4வது தொழில்நுட்ப பிரிவு அலுவலர்கள். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தன்மைகளை கொண்டது. குறிப்பாக கடற்படை அப்படின்றது இதனுடைய முக்கிய நோக்கம் நாட்டினுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது, மேலும் நாட்டின் பிற ஆயுதப்படைகளோடு சேர்ந்து நம்முடைய இந்தியாவினுடைய நிலப்பகுதி, மக்கள், கடல்சார் நலங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை தடுத்து தோற்கடித்து தோற்கடிக்கும் பணியை ஈடுபட்டிருக்கு. இது அட்மிரல் என்று அழைக்கப்படும் நான்கு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட கடற்படை தளபதியால் வழிநடத்தப்படுகிறது. இது மூன்று கடற்படை பிரிவு கொண்டது. அது பொது பணி பிரிவு அலுவலர்கள். கடலில் கப்பல்கள் செலுத்தும் போது அவற்றை கட்டளையிட்டு வழிநடத்துபவர்கள் இப்பிரிவு அலுவலர்கள் ஆவார். கப்பலில் உள்ள பல்வேறு வகையான ஆயுதங்களையும் உணரிகள் போன்ற கருவிகளையும் கையாள்வது இவர்கள் பொறுப்பில் உள்ளது. கப்பலின் பாதுகாப்பு, கப்பல் ஊழியர்களின் பாதுகாப்பு, போர் மற்றும் அமைதி காலங்களில் கப்பலை செலுத்தும் பொறுப்பு போன்றவை இவர்களை சார்ந்ததாகும். மேலும் வானூர்தி செலுத்தி மாணவி கடலோர காவல்படை கடற்கரையோரமாக உள்ள வான் தளங்களிலிருந்து வானூர்திகளை இயக்கி கடல் பகுதியின் சிறப்பு பொருளாதார மண்டலத்தை கண்காணிக்கிறது. உலங்கு வானூர்திகளை கரையோர ரோந்து பணிக்கும் கண்காணிப்பிற்கும் தேடுதல் பணிக்கும் பயன்படுத்துகிறார்கள். இந்த வானூர்திகளை கடலில் இயக்குவது சற்று கடினமான செயல். இதற்கு சிறப்பு திறன் உள்ள ஆட்கள் தேவை. சிறப்பு பயிற்சி பெற்ற இப்பிரிவு அலுவலர்களை இவ்வகையான பணியில் ஈடுபடுவார்கள். மேலும் தொழில்நுட்ப பிரிவு அலுவலர்கள் தற்போதைய நவீன கப்பல்களும் வானூர்திகளும் சிறந்த தொழில்நுட்பங்களையும் எந்திரங்களையும் கொண்டுள்ளன. அவற்றை பராமரிப்பதும் தயாரில் வைத்திருப்பதும் முதன்மையாகும். இப்பிரிவு அலுவலர்கள் இவற்றை கவனித்துக் கொள்வார். இதுவே இந்திய கடலோர காவல் பிரிவில் உள்ள பிரிவுகள்.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். இந்திய கடலோர காவல்துறை பிரிவுகள்ல தற்பொழுது என்ன மாதிரியான வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம் சார்?
கண்டிப்பா. அதாவது நம்மளுடைய இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஐசிய எமர்ஜிங் குரோயிங் எக்கானமி, இல்லைன்னா இன்னொரு வகையா நம்ம சொல்லலாம் இந்தியா இஸ் எ ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கானமி அப்படின்னு சொல்லி பொருளாதாரத்தை சொல்லுவாங்க. இந்தியா வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நாடு. அப்போ இந்த வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் எதெல்லாம் தீர்மானிக்குது, ஒரு பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணி இல்லை என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து குறிப்பாக அந்த நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு எல்லாமே கட்டாயம் உள்ளடக்கு. அதில் நம்மளுடைய இந்தியாவில் குறிப்பாக 1991 பின்பு நம்மளுடைய அரசினுடைய பட்ஜெட், அதாவது வரவு செலவு அறிக்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் இராணுவத்துக்கு செலவிடக்கூடிய, இராணுவ தளவாடங்களுக்கு செலவிடக்கூடிய தொகையினுடைய அளவு அதிகரித்து கொண்டே செல்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இராணுவம் உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கு. இது இதனுடைய நம்மளுடைய சிறப்பு. குறிப்பாக இதனுடைய இந்திய கடலோர காவல்படையினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப, நம் இந்தியாவில் வந்து சுமார் 157 கப்பல்கள் கடலோர காவல்படை மற்றும் சுமார் 78 விமானங்கள் உள்ளன. 2025 ஆண்டின் இறுதியில் அல்லது 2026 ஆண்டின் பிற்பகுதியில் இந்த எண்ணிக்கை தோராயமாக 200 கப்பல்கள் மற்றும் 100 விமானங்களாக அதிகரிக்கும் என்பது நம்முடைய இந்திய அரசினுடைய அறிக்கை. அனைத்து ஏஜென்சிகள் மற்றும் கடற்படை உட்பட அனைத்து பங்குதாரர்களுடன் நெருக்கமான ஒருங்கிணைப்புடன் பாதுகாப்பு சவால்கள் சமாளிக்கப்படுகின்றன. இதுவே தற்போது நம்முடைய இந்தியாவில் கடற்படை பிரிவு எதிர்கொள்ளக்கூடிய சமீபத்திய வளர்ச்சிகள் ஆகும்.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். இப்ப நம்மளுடைய இந்திய கடலோர காவல் படையினுடைய அமைப்பு அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
அதாவது இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா, கடலோர காவல் படை 4 மண்டலாக நம்மளுடைய இந்தியாவை பிரிச்சிருக்காங்க. முதல்ல மேற்கு மண்டலத்தினுடைய தலைமையிடம் மும்பையிலும், அடுத்தபடியாக கிழக்கு மண்டலத்தினுடைய தலைமையிடம் சென்னையிலும், அந்தமான் மற்றும் நிக்கோபார் மண்டலத்தின் தலைமையிடம் போர்ட் பிளேயர்லையும், மற்றும் வடமேற்கு மண்டலத்தின் தலைமையிடம் காந்தி நகரிலையும் அமைந்துள்ளது. மொத்தம் 5440 பேர் இதில் பணிபுரிகின்றனர். தற்போதைய தலைவரின் துணை அட்மிரல் அனில் சோப்ரா ஆவார். கடலோர காவல்படை மொத்தம் 29 கடலோர காவல் நிலையங்களையும், 2 வான் தளங்களையும், கோவா, கொல்கத்தா, போர்ட் பிளேயர் போன்றவற்றில் வான் வளாகங்களையும் கொண்டுள்ளது. கப்பல்கள் மற்றும் வானூர்திகள் கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பல்களின், அதாவது இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப் என்று எழுதப்பட்டிருக்கும். இதில் 86 கப்பல்கள் தற்போது பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன நம்முடைய இந்தியாவில். இதில் கரையோர ரோந்து படகுகள் 13, இடைமறிக்கும் படகுகள் 12, வேக ரோந்து படகுகள் 11, ஆழ்கடல் ரோந்து படகுகள் 11, மாசு கட்டுப்பாட்டு கப்பல் 1, நவீன ஆழ்கடல் ரோந்து படகுகள் 7 ஆகியவை இவற்றில் செலவாகும். மேலும் 80 படகுகளை வாங்க இந்திய அரசு ஆணை பிறப்பித்துள்ளார்கள். அவற்றில் பல கட்டுமான நிலையில் உள்ளன. இடைமறிக்கும் படகுகள் 36, வேக ரோந்து படகுகள் 20 ஆகியவை இவற்றில் செலவாகும். டோர்னியர் டூ 228 வகை வானூர்திகள் 20 தற்போது பயன்பாட்டில் உள்ளன. 18 கட்டப்பட்டு கொண்டுள்ளன. இவ்வகை வானூர்திகள் போக்குவரத்து, ரோந்து, தேடுதல், மீட்பு போன்ற பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. பல் பயன் உலங்கு வானூர்திகள் 21 பயன்பாட்டில் உள்ளன. தாக்குதல் உலங்கு வானூர்திகள் 5 பயன்பாட்டில் உள்ளன. இவையெல்லாம் இந்திய கடலோர காவல் படையினுடைய அமைப்பு ஆகும்.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். இதுல ஐசிஜி இந்தியன் கோஸ்டல் கார்ட்ஷிப் அதனுடைய பணிகள் என்னென்னவா சார் இருக்கு?
இந்தியன் கோஸ்ட் கார்ட் இதனுடைய பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான பணிகள். அதாவது இந்திய கடலோர காவல்படை என்பது இந்திய ஆயுதப்படையின் துணை பிரிவு. இந்தியாவின் கடல் வளங்களை பாதுகாக்கும் பொருட்டு இது உருவாக்கப்பட்டது. இது துணை இராணுவ பிரிவுகளில் ஒத்ததாகும். ஆனால் அவற்றை போல் அல்லாமல் கடலோர காவல்படை பாதுகாப்பு அமைச்சகத்தின் செயல்படும். இது 1 பிப்ரவரி 1977 ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய தலைமையிடம் நியூடெல்லி ஆகும். இதில் கிட்டத்தட்ட 77 விமானங்கள் உள்ளன. இதில் பணிபவர்களின் எண்ணிக்கை 13,842 பேர்கள் இதில் பணிபுரிகிறார்கள். மேலும் இந்த கோஸ்ட் கார்டு ஆக்ட் என்பது 1978 நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய போட்டியான உலகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகவும் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய போட்டியான இந்த உலகத்தில் நாம் எளிதாக மத்திய அரசினுடைய வேலையை பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய ஆயுதமாக இந்த சீருடை பணிகள் நமக்கு கட்டாயம் உதவும், குறிப்பாக இளைஞர்களுக்கு. ஏன்னா இந்த சீருடை பணிகளில் நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இந்திய அரசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இராணுவம் மட்டும் இல்லாமல் இராணுவம் சார்ந்த துணைநிலை படைகளையும் ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து பொதுமக்கள், சமுதாயம், பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து கூறணும் என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கட்டாயம் தினசரி நாளிதழ்களை பார்க்க முடியும், பார்க்க வேண்டும். தினசரி நாளிதழ்களை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் கட்டாயம் அவர்கள் இந்த வேலைவாய்ப்புகளை பெற முடியும். ஏனென்றால் அரசினுடைய வேலைவாய்ப்புகள் அறிக்கைகள் எல்லாமே இந்த தினசரி நாளிதழ்களிலையும் வேலைவாய்ப்பு செய்திகளையும் அதிகமாக வருது. அப்போ இளைஞர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா தினசரி நாளிதழ்கள் படிக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி இந்த பொது அறிவு வளர்த்து கொள்ள முடியும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளையும் அவங்களால புரிஞ்சுக்கிற முடியும். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரே கல்லில் 2 மாங்கா, அதாவது வேலைவாய்ப்புகளையும் பார்த்துக்கிறாங்க, போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகிறாங்க. இன்னைக்கு எந்த போட்டித் தேர்வு எடுத்துக்கிட்டாலும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் நாலேஜ் இல்லாமல் எந்த போட்டித் தேர்வும் கிடையாது. அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கட்டாயம் தினசரி நாளிதழ்களை பார்ப்பதன் மூலமாக அவர்கள் வேலைவாய்ப்பை பெறுவதில் எவ்வித ஐயப்பாடும் கிடையாது என்பதை நான் உறுதிப்படுத்தி கூறுகிறேன். மேலும் இந்த கடலோர காவல்படை மட்டும் கிடையாது, நம்முடைய இந்தியாவில் பல்வேறு விதமான சீருடை பணிகள் இருக்கு. குறிப்பாக சிஆர்பிஎஃப் என்று அழைக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு படை, இந்தோ திபெத் பார்டர் போலீஸ், அதே மாதிரி மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை, அஸ்ஸாம் ரைஃபிள், சாஸ்கரா சீமா பால், இதெல்லாம் வந்து நம்முடைய இந்திய அரசினுடைய பல்வேறு விதமான துணை இராணுவ படை. இப்போ இதுலேயுமே வந்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் இன்னைக்கு கொட்டி கிடக்கு. அப்போ இந்த வேலைவாய்ப்புகள் ஃபுல்லாக வந்து நம்ம எப்படி அறிய முடியும், எப்படி தெரிய முடியும், எதன் மூலமாக தெரிய முடியும் அப்படின்னா நம்ம தினசரி நாளிதழ் பார்க்கணும், எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர், வேலைவாய்ப்பு செய்திகள் கட்டாயம் நம்ம பார்க்கணும். இது கட்டாயம் பார்த்துட்டாங்க அப்படின்னா 23 வயசு அப்படின்னா 24 வயசுல அவங்க கட்டாயம் எல்லா விதமான அந்த சீருடை பணிகளுக்கும் போக முடியும். சீருடை பணிகள் மட்டும் கிடையாது, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, சிடிஎஸ் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் போன்ற பல்வேறு விதமான எக்ஸாமினேஷன்லையும் அவங்க நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இதில் குறிப்பாக நான் அந்த என்சிசி ஆஃபீஸர் அப்படின்ற இதில் நான் என்சிசி மாணவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னென்னா என்சிசியில் ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட் இந்த மூணு முடிச்சவங்களுக்கு இந்திய நேவியில, ஆர்மியில, ஏர்போர்ட்ஸ்ல, கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் பேங்க்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்ல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இண்டஸ்ட்ரீஸ்ல, பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்ல, பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன்ல, டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன்ல, ஈவன் பிரைவேட் செக்டர்ல நிறைய வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது என்சிசி மாணவர்களுக்கு. குறிப்பாக பி சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட் முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏராளமான வேலை வாய்ப்புகள் இந்தியாவில் இருக்கிறது என்பதை நான் உறுதிபட கூறுகிறேன்.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். இப்ப இந்த கல்லூரிகள் அளவுல இருக்கக்கூடிய குறிப்பா பெண்கள், பெண் கல்லூரி மாணவர்கள் அல்லது கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்கள் இந்த கடலோர காவல் படையில எந்த மாதிரியான ஒரு ஆர்வத்தோட இந்த பயிற்சிகளை மேற்கொள்றாங்க? இந்திய கடலோர காவல் படையில பெண்களுடைய பங்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சார் இருக்கு?
குறிப்பா வந்து சீருடை பணியில ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே இருந்த அந்த சீருடை பணி, இன்று பெண்களுக்கும் எல்லா விதமான சீருடை பணிகளில் மத்திய அரசு பல்வேறு விதமான வகைகளில் வாய்ப்புகளை வழங்குகின்றது. குறிப்பாக என்சிசியில் இருக்கக்கூடிய மாணவிகள் பல்வேறு விதமான தேசிய அளவிலான முகாம்களில் பங்கெடுத்து பெரிய வெற்றி வாய்ப்புகளை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இப்பொழுது நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பில் பல்வேறு விதமான கல்லூரியில் இருந்து, பல்வேறு விதமான மாநிலத்திலிருந்து பெண்கள் அதிகமாக இன்று இந்த தேசிய மாணவர் படையில் பங்கு வருகிறார். இதுவே மிக முக்கியமான ஒரு சான்று. பெண்கள் அனைத்து வகையான சீருடை பணியில் இன்று சேர்வதற்கு, முன்பு ஒரு காலங்களில் பெண்கள் சீருடை பணியில் சேர்வதற்கு மிகவும் தயக்கம் கொண்டார்கள். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆண்களுக்கு இணையாக அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ்ல, ரன்னிங்ல, அதே மாதிரி எக்ஸாம்ல, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல, கேம்ப்ல அச்சீவ் பண்றதுல, எல்லாத்துலயுமே வந்து போத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய வந்து சாதனை புரிகிறாங்க டிஃபென்ஸ் செக்டர்ல. குறிப்பாக இப்பொழுது நடந்து முடிந்த இந்த குடியரசு தின அணிவகுப்பில் பல்வேறு விதமான தேசிய மாணவர்களை, மாணவர் படையை சார்ந்த பெண்கள் கேடட்ஸ், அதாவது எஸ்டபிள்யூ, அந்த சீனியர் விமன் கேடட், சீனியர் விங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எஸ்டபிள்யூ விங்லயும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இன்று பெண்களுக்கு சீருடை பணியில் பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகள் ஏராளமாக மத்திய அரசு வழங்குகின்றது. அதே போல் அந்த வாய்ப்புகளை ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இன்று கல்லூரியில் படித்து முடித்த பெண்களும், பாலிடெக்னிக் முடித்த பெண்களும், ஐடிஐ முடித்த பெண்களும், அதே மாதிரி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்து முடித்த பெண்களும் மிகவும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய வெற்றிகளை குவித்து வருகின்றனர்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இன்றைய இந்திய கடலோர காவல்படை தினமான இன்று கடலோர காவல்படை துறையினுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம், அதனுடைய வீரர்களுடைய தேர்வு முறை, அவங்களுக்கு வழங்கக்கூடிய பயிற்சிகள், அதை குறித்து மிக சிறப்பாக மிக தெளிவான கருத்துக்களை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம் சார்.
மிக்க நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.
நேர்களே, இதுவரை இந்திய கடலோர காவல்படை தினத்தை முன்னிட்டு பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய மதுரை அமெரிக்கன் கல்லூரி முதுநிலை மற்றும் பொருளாதார ஆராய்ச்சித்துறை உதவி பேராசிரியர் மற்றும் இணை என்சிசி அதிகாரி சீனியர் லெப்டினன்ட் முனைவர் டி செல்வகுமார் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.